திருமணந்திரும்புதலை பற்றி நாம படித்து கொண்டு வருகிறோம். அது வந்து ஆங்கிலத்தில் தாமஸ் வாட்சன் எழுதிய நூல். மேலை நாடுகளில் ஆங்கிலம் பேசப்பட்டு வருகின்ற பகுதிகளில் பலகாலமாக எல்லோரும் தெரிந்து வைத்திருந்த ஒரு நூல் தமிழிலையும் இருக்கிறது. அதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளவு தூரம் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாவிட்டாலும் தமிழ்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்த பொழுதும் கூட அதாவது இருக்கிறதே என்று சொல்லி வாங்கி வாசிக்கிறது பயனை தரும். அது மட்டுமல்லாமல் இந்த 17வது நூற்றாண்டுல அந்த காலத்து மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் தெரிந்து வைத்திருந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாக வாட்சன் அன்றைக்கு எழுதிய அந்த நூலை இந்த 21வது நூற்றாண்டுல நாம புரிந்து கொள்வதற்கு அதுக்கு அறிமுகம் வந்து தேவை. போதகர்கள் அப்படியான அறிமுகத்தை மக்களுக்கு கொடுக்கும். நம்ம ஆவிக்குரிய நிலையிலும் ஆவிக்குரிய அறிவிலும் ஒரு தேர்ந்த மக்களாக நம்ம இனம் இன்னைக்கு காணப்படவில்லை. அதை உணர்ந்ததுனாலதான் இதை நான் இந்த விதத்துல உங்களுக்கு விளக்கமா சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு கூட பார்க்க போகிற காரியத்தில் வாட்சன் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். ஆனா நாம விஷயம் தெரியாம இருந்தா அதை வாசிட்டு அப்படியே போயிடுவோம். அது ஆழமா சிந்திக்க வேண்டியது. அந்த விதமான ஒரு ஆழமாக சிந்திப்பது கவனிப்பது எல்லாம் இன்றைக்கு நம்ம இனத்துல அறவே இல்லை. நாம வேக வாசிப்புல ஈடுபடுவோம் ஆனா சிந்திப்பதே இல்லை. ஆகவே தான் இந்த விதமாக ஆழமாக சிந்தித்து சத்தியங்களை புரிந்து கொள்றது ரொம்ப அவசியம். யார் மனம் திரும்ப வேண்டும் என்ற தலைப்புல தாமஸ் வாட்சன் தன்னுடைய ஆங்கில நூலில் 6வது அதிகாரத்திலும் தமிழில் 4வது அதிகாரத்திலும் விளக்கி இருக்கின்ற உண்மைகளை கடந்த வாரம் நம்ம ஆராய ஆரம்பித்தோம். அது வாட்சன் மனிதர்களை 6 பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கெல்லாம் மனம் திரும்புதல் எத்தனை அவசியம் என்று விளக்கி இருக்கிறார் என்றும் பார்த்தோம். அந்த பிரிவுல முதல் 5 பிரிவினரும் அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், மறுபிறப்பு அடையாதவர்கள். அவர்களுக்குள்ள போலி மனம் திரும்புதலை கொண்டிருப்பவர்களும் அடங்குவார்கள். அதாவது வெளியில கிறிஸ்தவர்களை மாறி காட்டிக்கொண்டு சுதந்திரம் சபையில அங்கத்தவர்களாகவும் இருந்து ஜபமும் பண்ணுகிறவர்களும் அடங்கி விடலாம். பாரம்பரிய சபைகள்ல இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர் இருதய மாற்றம் ஏற்படல, ஆனா வெளியில ஒரு மதமாக கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார். அவர்களும் இதுக்குள்ள அடங்கலாம். ஆகவே அடிமட்ட சிலை வணக்க புறஜாதியானவர்கள் இருந்து கிறிஸ்துவ ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்வது போல நாடகம் ஆடுகின்ற வேஷதாரிகளும் இதற்குள் அடங்குவார்கள். அவர்கள் மொத்தத்தில் சொல்ல போனால் மறுபிறப்பை அடையாத, ஆவியானவரின் மூலம் அடையாத அனைவரும் அந்த முதல் 5 பிரிவுக்குள்ளும் அடங்குவார்கள். வாட்சன் ஏன் மனிதர்களை இத்தனை பிரிவாக பிரித்து அவிசுவாசிகளின் மாய்மாலத்தை உணர்த்தி இருக்கிறார் என்பதற்கான பதிலையும் நாம் பார்த்தோம். இந்த பிரிவுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக வெவ்வேறு விதமான மனம் திரும்புதல் தேவை என்று சொல்லுவது வாட்சனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. அப்படியானால் ஏன் இப்படி பிரித்தார்? அதுக்கு காரணம் வாட்சனை போன்ற பியூரிட்டன் பெரியவர்கள் எல்லோருமே மனித இருதயங்களை எல்லாம் ஆழமாக ஆராய்ந்து அதன் ஆழத்துக்கு போய் அங்கே பாவம் என்னென்ன விதத்திலெல்லாம் அந்த இருதயங்களில் செயல்பட்டு மனிதர்களை தன் வழியில் வைத்திருப்பதற்காக வேதத்திற்கு எதிராக சிந்திக்க வைத்து ஒரு போலி சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து வருகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இத்தனை பிரிவுகளையும் அவர் பிரித்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம 6வது பிரிவை பார்க்க போகிறோம். என ஐந்து பிரிவுகளையும் விட இந்த ஆறாவது பிரிவு வித்தியாசமானது. ஏனென்றால் இது விசுவாசிகளை பற்றியது, அதாவது மறுபிறப்பு அடைந்தவர்களை பற்றியது. பெயரளவில் தன்னை கிறிஸ்தவனாக கூப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, உண்மையிலேயே சுவிசேஷத்தை கேட்டு அதனால் இருதயம் ஆவியினாலே பாதிக்கப்பட்டு அந்த ஆவியானவர் மட்டுமே அளிக்கக்கூடிய அந்த மறுபிறப்பை ரட்சிப்பை தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்தவர்களை பற்றியது. வாட்சன் சொல்லுகிறார், கேளுங்க, கர்த்தருடைய மக்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்று. மற்ற அஞ்சு பிரிவையும் பிரித்து விட்டு கர்த்தருடைய மக்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்கிறார். இதை அவர் எல்லா மனிதர்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்று இந்த பகுதியை ஆரம்பித்த பொழுதே சொல்லிவிட்டார். அப்படி சொல்லித்தான் அந்த ஆறு பிரிவையும் பிரித்தார். அவர் சொன்னதை கவனியுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம், அதே நேரத்தில் கர்த்தருடைய மக்களுக்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையில ஒரு உம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி வாட்சன் மறுபிறப்பு அடையாத அவிசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, மறுபிறப்பு அடைந்த விசுவாசிகளுக்கும் மனம் திரும்புதல் அவசியம் என்கிறார். இந்த பகுதியில் வாட்சன் மனம் திரும்புதல் கிறிஸ்தவர்களின் அன்றாட கண்ணீர் பலி என்று விளக்கியிருக்கிறார். இந்த பகுதிக்குத்தான் வாட்சன் ஏனைய பிரிவினர்களுக்கு கொடுத்ததை விட அதிகமான இடத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி விளக்கியிருக்கிறார். வாட்சன் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல் என்று ஆங்கில நூல்ல 69வது பக்கத்தில் வருகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல போனா ரிப்பென்டன்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்ட், ஒரு தடவை நடந்து முடிந்து விடுகிறது இல்லை, தொடர்ந்து செய்யப்பட வேண்டியது ஒன்று. தொடர்ந்து சொல்லுகிறார், அது தேவ பக்திக்கான துக்கத்தின் வடிகால் என்றும் அது சாகும் வரை நிறுத்தப்படக்கூடாது என்றும் சொல்லுகிறார். அது கிறிஸ்தவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள். கலாத்தியர் 5:24 வசனத்தை உதாரணம் காட்டி வாட்சன் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் மாம்சத்தை சிலுவையில் அறையும் செயல். பாருங்க அது எந்த அளவுக்கு அதுல விஷயம் அடங்கி இருக்கிறது. மாம்சத்தை சிலுவையில் அறைகிற செயல், இந்த விதத்துல மனம் திரும்புதல நாம யோசிச்சு பார்க்கிறோமா? அதோடு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இது ஒரே சமயத்தில் நம் வாழ்க்கையில் நிகழ்வதில்லை, தொடர்ச்சியாக நம் வாழ்க்கை முழுவதும் நடைபெற வேண்டும் என்கிறார் வாட்சன். மெய் கிறிஸ்தவர்களில் இருக்க வேண்டிய இந்த தொடர்ச்சியான மனம் திரும்புதலை பற்றித்தான் நான் இன்றைக்கு இந்த நேரத்தில் விளக்கப் போகிறேன். இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே வாட்சன் தான் இப்படி சொல்லுவதற்கான காரணத்தை விளக்கி விடுகிறார். அதாவது மனம் திரும்புதல் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு ஏன் அவசியம் என்பதற்கான இறையில் காரணத்தை அவர் நம் முன்வைக்கிறார். வாட்சன் பணிபுரிந்த 17வது நூற்றாண்டிலும் ஆன்டினோமியனிசம் என்ற போதனை காணப்பட்டது. அது ஒரு ஆங்கில வார்த்தை. அன்டினோமியனிசம் என்பது ஒரு போலி போதனையினுடைய ஆங்கில பெயர். அது தமிழிலேயே சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி என்று சொல்லலாம். முக்கியமாக அன்டினோமியன்கள் கட்டளைகளாக பின்பற்றி வாழும்படி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எதையுமே கொடுக்கவில்லை அல்லது நியமிக்கவில்லை என்கிறார்கள். அதாவது கட்டளைகளாக பார்த்து நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பின்பற்ற வேண்டிய படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்களுக்கு எதையுமே நியமிக்கவில்லை. இது ஆன்டினோமியனிசத்தின் ஒரு தவறான போக்கு. ஆன்டினோமியனிசம் இன்று நம் இனத்து கிறிஸ்தவத்தில் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளில் சொல்ல போனா அது கொடி நாட்டி கொக்களித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். எழுதுனா அப்படித்தான் எழுதுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு செய்த ஆண்டு வருகிறது கிறிஸ்தவத்தை. ஆன்டினோமியனிசம் சத்தியத்தை விட எவஞ்சாலிக்கு பிரிவினர்கள் எல்லோருமே ஏன் சேர்ந்திருத்த கிருபையின் போதனைகளை விசுவாசிக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிற சிலர் கூட அந்திநோமியனிச ஆபத்தை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, நம்ம குடிச்சா சோப் போடுவோம். அப்ப நல்லா உண்மையாகவே குடிச்சதுக்கு அர்த்தம் குளியல் அறையில இருந்து வெளியே வர்ற நேரம் சோப் உடம்புல இருக்க கூடாது, இல்லாட்டி சரியா குளிக்கல. ஒரு ஆமேனியனா ஒரு கேரஸ்மேட்டிக்கா என்னவாவோ இருந்துட்டு நான் ஒரு சீர்திருத்தம் காலைன்னு சொல்லி கிருபையின் போதனைகளை விசுவாசித்துட்டு இன்னும் ரொம்ப பேர் உடம்புல சோப்பே போகல, அது குளிச்சதுக்கு அடையாளம் ஆகாது. அது மறுபடியும் குளியல் அறைக்கு போ, ஒழுங்கா குளிச்சுட்டு வெளியே வருகிற பொழுது நீ முழுமையாக சீர்திருத்த போதனைகள் இருதயத்திலையும் வாழ்க்கையிலும் இருக்கு. இத தெரிஞ்சிருந்துதான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி பல பேர் சில சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் கூட ஆன்டினோமியனிசத்தை அரவணைத்து தழுவி கொண்டிருப்பதற்கு காரணம், முதலாவது காரணம் அறியாமை, இக்னரன்ட், சத்தியம் சரியா தெரியாது. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா, அதுவே அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கிறிஸ்தவனும் தெரிந்தோ தெரியாமலோ ஆன்டினோமியனாக இருந்து விடலாம் என்கிறார் இறையில் அறிஞரான சின்க்ளேர் ஃபெர்குசன், ஒரு நல்ல சீர்திருத்த இறையியல் அறிஞர். அவருடைய புத்தகத்தில் நான் அதை வாசித்தது எனக்கு இப்ப நினைவுக்கு வருகிறது. ஆன்டினோமியனிச ஆபத்தை வாட்சன் அழகாகவே சுருக்கமாக ஒரே வசனத்தில் இந்த நூலில் விளக்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாராவது விசுவாசியாக மாறினால், யாராவது விசுவாசியாக மாறினால் அவர்களுக்கு எல்லாவற்றையுமே சுகமாக அனுபவிப்பதற்கான அனுமதி பத்திரம் கிடைத்திருப்பதாகவும் அதனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை விட செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை என்பதுதான் ஆன்டினோமியனிசத்தின் போதனை என்கிறார் வாட்சன். அவர் சரியாகவே எடை போட்டுட்டார். திரும்ப யாசிக்கிறேன், யாராவது விசுவாசியாக மாறினால் அவர்களுக்கு எல்லாவற்றையுமே சுகமாக அனுபவிப்பதற்கான அனுமதி பத்திரம் கிடைத்திருப்பது என்றும் அதனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை விட செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை என்பதுதான் ஆன்டினோமியனிசத்தின் போதனை என்கிறார் வாட்சன். வாட்சனின் வார்த்தைகளை கவனமாக சிந்திக்க வேண்டும். வாட்சனின் மூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு, இப்ப நான் கொடுத்த என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்பு போல இந்த இடத்துல சரியாக அவர் விளக்கவில்லை. அதாவது ஒரு அனுமதி பத்திரம் கிடைத்திருக்கிறதுன்னு அங்க போடல, லைசன்ஸ் கிடைச்சிருக்கிறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சும்மா இருக்கிறது. அப்ப வாட்சன் கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு விளக்கங்களையும் நம்ம பார்ப்போம். அவர் சொன்ன அந்த வசனத்துல ரெண்டு காரியம் இருக்கிறது. முதலாவது, கிறிஸ்துவை சுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் சுகமாக அனுபவிப்பதற்கு, எதையும் சுகமாக அனுபவிப்பதற்கு லைசன்ஸ் கிடைத்திருக்கிறது. பாத்தீங்களா, அதாவது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் சுகமாக இலகுவாக சந்தோஷமாக அனுபவிக்க லைசன்ஸ் கிடைத்திருக்கிறது. இது உண்மையா? வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொன்னார், ஜீவனுக்குரிய பாதை இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது, சிலர் மட்டுமே அதன் மூலம் நுழைவார்கள். மத்தேயு 7:13-14. அத்தோடு அவர் சொல்லுகிறார், மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்கிறார். அது மட்டுமா, லூக்கா 12:51 51-53 வரையுள்ள வசனங்கள் அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், ரெண்டு பேருக்கு விரோதமாய் மூன்று பேரும், மூன்று பேருக்கு விரோதமாய் ரெண்டு பேரும் பிறந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்று என்கிறார். இந்த வசனங்கள் மூலம் இயேசு என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினார், இத்தனையையும் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்திக்க நேரும் என்று விளக்கியிருக்கிறார். பவுல் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையில பட வேண்டி இருந்த அத்தனை துன்பங்களையும் ரெண்டு குருந்தியரில் நமக்கு விளக்கவில்லையா? யோபு புத்தகம் எதுக்காக வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு துன்பங்களை அனுபவித்து சிலுவைப்பாடுகளை அனுபவித்தது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை படம் பிடித்து காட்டவில்லையா? இயேசுவை சுவாசித்தால் சந்தோஷத்தோடு சுகமாக வாழ்ந்து விடலாம் என்ற போதனை வேதத்திலேயே இல்லை. அது பிசாசு ஒருவனை ஏமாற்றுவதற்காக சொல்லுகின்ற ஒரு பொய். அன்டினோமியலிசம் இதைத்தான் செய்வதாக வாட்சன் சொல்லுகிறார். அது முதலாவது அன்டினோமியலிசத்தின் முதலாவது பிரச்சனை. இரண்டாவது வாட்சன் விளக்குகின்ற அன்டினோமியலிசத்தின் இரண்டாவது போதனையை பாருங்கள். இதுதான் இரண்டாவது போதனை. அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்கிறார்கள். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். அதாவது சந்தோஷத்தோடு சுகமாயிருப்பது மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர்கள் கடமை பொறுப்பு என்ற பெயரில் செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை என்கிறது ஆன்டினோமியலிசம். அதாவது ஒழுக்க நியதி கோட்பாடுகளையோ ஓய்வு நாளையோ பின்பற்ற தேவையில்லை, கட்டளைகள் என்ற பெயரில் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்து நாம் சுகமாக ஒன்றுமே செய்யாமல் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்கிறது ஆன்டினோமியலிசம். இது இந்த எவஞ்சலிக்கல் பிரிவுகள் எல்லாவற்றிலும் தலைவிரித்தாடுகிற ஒரு போதனை. கடமை என்று ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் பொறுப்போடு பின்பற்றி செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதால் தான் பாவத்தை தன் வாழ்க்கையில் இருந்து ஒழித்து வாழும் கடமையையும், செய்திருக்கும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் கடமையையும் கிறிஸ்தவர்கள் என்று இன்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யாதிருக்கிறார்கள். செய்யும் பாவங்களை பூசி மெழுகி மறைத்து தன்னையும் மற்றவர்களையும் ஏமாற்றி வாழ்ந்து வருகிறவர்களை குவிந்து காணப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதுவும் நம்முடைய சபைகளை சார்ந்தவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். கிருபையின் போதனைகளை நேசிக்கிறோம், முன்குறித்தலாகிய சத்தியத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியங்களையும் நேசிக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருப்பீர்களானால் நல்லதுதான். இருந்தாலும் அதை செய்தால் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து தாழ்மையை இருதயத்திலே கொண்டிருந்து அன்றாடம் செய்யும் பாவங்களுக்கு முழுக்கு போட்டு கர்த்தருடைய கட்டளைகளை தவறாது பின்பற்றி வருகிறீர்களா என்று உங்களுடைய மனசாட்சியை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். கிருபையின் போதனையையும் முன்குறித்தலும் எத்தனை அருமையான சத்தியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்க போவது நீங்கள் நேசிக்கிற அந்த சத்தியங்கள் அல்ல. உங்களுடைய மனத்தாழ்மையும் பாவத்தை அன்றாடம் அழித்து பரிசுத்தமாக வாழுகின்ற நடவடிக்கைகளும் தான் நமக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்கும். அவற்றை செய்தால் மட்டுமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று சந்தோஷப்படலாம். எலெக்ஷன், பிரீடெஸ்டினேஷன், டாக்டின்ஸ் ஆஃப் கிரேஸ் எல்லாம் நல்லதுதான். அதையே சொல்லி குறிச்சுக்கிட்டு இருந்தா பலம் பெற முடியாது. நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை அதோட சேர்த்து உண்மையிலேயே அப்படி அந்த சத்தியங்களை விரும்புகிறவன், நேசிக்கிறவன், அதில் வைராக்கியம் இருக்கிறவன் தன்னை அன்றாடம் தன் பாவங்களை அழித்து கர்த்தருடைய கிருபைக்காக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவான். அவர் வெறும் வாயால மட்டும் சத்தியம் பேசிட்டு இருக்க கூட அது பரிசேயர்களா மாறினதாய். கிறிஸ்தவர்கள் அன்றாடம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது வேதம் ஆணித்தரமாக போதிக்கின்ற போதனை. அது தவிர்க்க முடியாதது. அதை தவிர்த்து வேறு வழிகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் போய்விடலாம் என்று யாரும் கனவு காணக்கூடாது. பக்தி மார்க்கத்தின் வழியிலே வந்த பரவச கூட்டங்கள், அவளை சார்ந்தவர்கள் பாவத்தை அழித்து அன்றாட மனந்திரும்புதை வாழ்க்கையில் கொண்டிருக்காமல் ஜபத்தாலும் உபவாசத்தாலும் அமைதியான தியானத்தாலும் பரிசுத்தமாக வாழும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வழிமுறைகளும் அன்டினோமியனிசம் வழியில் வந்தவையே. இவையெல்லாம் பாவத்தை நீக்கி வாழ்வதற்கு வேதம் காட்டுகின்ற பாதைகள் அல்ல. விசுவாசிகள் அனைவரும் அன்றாடம் பாவத்தை அழித்து மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதை வேதம் முழுவதும் நாம் வாசிக்கின்ற போதனையாக இருக்கிறது. இதையே சீர்திருத்தவாதிகள் அனைவரும் பியூரிட்டன் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் விளக்கி இருக்கிறார்கள். அதுல ஜான் ஓவன் மிகவும் உச்சத்திலேயே இருக்கிறார். வாட்சனும் இதைத்தான் சொல்லுகிறார். இப்போது வாட்சன் விளக்குகின்ற இந்த அன்றாட மனம் திரும்புதலை விளக்கமாக பார்ப்போம். இதுவரையும் தூங்கிட்டு இருந்திருந்தா இப்பதான் முழிச்சுக்கிற நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்ல போறத பொதுவா நம்முடைய சபைகள்ல போதகர்கள் பிரசங்கம் பண்ணலாம், அதுக்கு வெளியில கேட்க முடியாது. கேட்கறதுக்கும் மனுஷனுக்கு காதும் இல்லை, அதை சொல்றதுக்கும் பிரசங்கிகளுக்கு இருதயமும் இல்லை, தைரியமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆகவே இந்த வாட்சன் விளக்குகின்ற அன்றாட மனம் திரும்புதலை இப்ப பார்ப்போம். இதை பற்றி வாட்சன் தன்னுடைய நூல்ல அதிகமாக விளக்காவிட்டாலும் இது தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருந்து பயிற்சியில வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்றாட மனம் திரும்புதல் கிறிஸ்தவனுக்கு அவசியமாக இருப்பதற்கு காரணம் அவனுக்குள் இருக்கும் ஜென்ம பாவம்தான் என்று சொல்லுகிறார் வாட்சன். கிறிஸ்தவர்கள் தொடர்ந்திருந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பது ஏதோ நமக்குள் மிகுந்திருக்கும் ஒரு பலவீனம் அல்ல, ஒரு வீக்னஸ் அல்ல. அப்படி நினைத்து உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். பாவத்தை செய்து விடுகிற சில கிறிஸ்தவர்கள் அதை பலவீனமாக எண்ணி இலகுவாக அதை விட்டு விடலாம், அதை ஒன்றும் என்னை செய்து விடாது என்று நினைத்து வாழ்ந்து வருகிறார்கள். வாட்சன் மட்டுமல்ல கல்கோன் மற்றவங்களாம் எழுதி இருக்கிறாங்க. நீ எப்படி செய்கிற பாவத்தை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும், நல்லா கேட்டுங்க, நீங்க செய்கிற பாவத்தை அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு எதிராக கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக செய்துவிட்டு அதை சாதாரணமாக எண்ணி அதை உணர்ந்து வருந்தாமல் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்காமல் அதை திரும்ப செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் யாருக்கு எதிராக செய்தாயோ அவரோடும் பேசி சரியான மனம் திரும்புதலை உண்டாக்கி உறவையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் அதே நீ தொடர்ந்து இரண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவையும் செய்வாய். செய்கிறது மட்டும் இல்ல, அது கூடி 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 பெருகுகிறது. உடைய வாழ்க்கையில் அது பெருகுகிறது, அதிகரிக்கிறது, சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கோபம் அதுக்கு எதிராக கூட 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 திரும்புகிறது. நீ அவிசுவாசியாக இருந்தால் நித்திய நரகம், நீ விசுவாசியாக இருந்து இப்படி அதை கூட கூட சேர்த்து கொண்டு திரும்பாம இருந்தால் தேவனுடைய கோபம் உனக்கு மேலும் வருகிறது. அவர் முகம் கோணுகிறது, அவர் உன்னை பற்றி சந்தோஷமாக நினைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இது அழகுக்கு அதிகமாக கூடினால் நீ விசுவாசியாக இருந்து அழிவது அவருக்கு பிடிக்காததுனால என்ன செய்வார்? உன்னை சிக்கை செய்வார், தாவீதுக்கு செய்தது போல். அப்ப எப்ப ஆரம்பத்திலேயே அதை உடனடியாக உணர்ந்து உடனடியாக வருந்தி உடனடியாக சரிப்படுத்திக் கொள்ளுகிறோமோ நீனும் இருதயத்தில் சந்தோஷப்படுவாய், ஆவிக்குள்ளாக ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சேர்த்து வைக்கிற பாவம் ஒழுங்கா வாழவிடாது. மனம் திரும்பாத எந்த ஒரு பாவமும் நம்ம எவ்வளவு தான் அதை அசால்ட்டா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் அது கூடி 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 நம்ம ஒழுங்கா வாழ விடாது. நம்ம ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அதெல்லாம் கணக்கு வச்சு சிக்ஷை செய்ய போகிறார். He will hit you hard. ஏன்னா அது சிக்ஷ. பிள்ளைங்க தப்பு செய்யற நேரம் அப்பா அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அப்ப நமக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிற தேவன் மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா அது நீதியானதா? ஆகவே இந்த ஒரு பாகமும் அது உடனடியாக மனம் திரும்பாத வரையில் அதை நம்ம தொடர்ந்து செய்யத்தான் செய்வோம். அது நமக்கு ஆபத்தாக வந்து சேரத்தான் செய்யும். ஆகவே நமக்குள்ள இருக்கிற ஜென்ம பாவம் தான் நம்ம செய்யற எல்லா பாவத்துக்கும் காரணம். ரொம்ப பேர் இதை வெறும் பலவீனமாக கருதுவதால் தான் அதை உணர்வதில்லை, அதற்காக வருந்துவதில்லை, அதை வெறுப்பதில்லை, அதுக்காக கண்ணீர் வடிப்பதில்லை. அப்படியெல்லாம் பாவத்தை நம்ம பார்க்காமல் இருப்பது ஆபத்து என்கிறார் வாட்சன். ஆகவே நமக்குள்ள இருப்பது பலவீனம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள் ஜென்ம பாவம், தி ஒரிஜினல் சின் என்பதை சரியா உணருங்க. வேதம் அதைத்தான் பெயரை பயன்படுத்துகிறதே தவிர வீக்னஸ் என்ற வார்த்தையை அது பயன்படுத்தவில்லை. இது சின், தி ஒரிஜினல் சின். ஜென்ம பாவம் நம்மேல் நம்மில் விஷத்தை போல கலந்திருக்கிறது என்கிறார் வாட்சன். நமக்குள் இருப்பதை விட மோசமானது ஒன்று நரகத்தில் இல்லை என்கிறார் வாட்சன். இதன் ஆபத்தில் இருந்து இந்த உலகத்தில் நமக்கு ஒருபோதும் விடுதலை இல்லை என்கிற வாட்சன் இதற்காக நாம் அதிகமாக வருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஜென்ம பாவத்திற்காக நாம் தொடர்ந்து தாழ்மையோடு துக்கப்பட வேண்டும் என்கிறார் வாட்சன். தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த ஆரம்ப கால ஒழுக்க சிதைவுக்காக நாம் அதிகமாக துக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அதிலிருந்து ஒருபோதும் விடுபடுவதில்லை. அது பூமிக்கடியில் உள்ள ஊற்று போல் வெளியே தெரியாவிட்டாலும் மறைவாக உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் நாடி துடிப்பை எப்படி நிறுத்த முடியாதது போல் பாவத்தின் அசைவுகளை நிறுத்த முடியாது. நம் பிறப்பிலிருந்தே காணப்படும் இந்த ஆத்மீக கேடான நிலைமை ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை பின்தங்க செய்து நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்து விடுகிறது என்கிறார் வாட்சன். இதைத்தான் பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் அருமையா விளக்கி இருக்கிறார். நம்ம தொடர்ந்து இருக்கின்ற இந்த ஜென்ம பாவத்தை பற்றி தாமஸ் வாட்சன் விளக்கி இருப்பது ஒரு மிகவும் பயனுள்ள உண்மைகள். அதை அவர் என்னத்துக்கு ஒப்பிடுகிறார்? புற்றுநோய்க்கு ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டு சொல்லுகிறார், ஜென்ம பாவத்தை நம்ம இருந்து ஒழிக்கவே முடியாது என்கிறார். மேலும் சமுத்திரத்தை போல அதை வற்ற செய்ய முடியாது. பாவத்தின் இருப்பு குறைவதே இல்லை. நாம் அதிகமாக பாவம் செய்வோம் போது அதிகமாக பாவத்தால் நிறைந்திருக்கிறோம். ஜென்ம பாவமும் ரெண்டு ராஜாக்களில் நாம் வாசிக்கும் அந்த விதவையின் எண்ணெயை போல ஊற்ற ஊற்ற அதிகரிக்கிறது என்று விளக்குகிறார் வாட்சன். கர்த்தர் மேல நாம காட்டுகின்ற அன்பு ஏன் முழுமையானதாக இல்லை? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பரிசுத்த செயல்கள் அனைத்தும் ஏன் முழு ஆர்வத்தோடும் செய்யப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை? நம்முடைய விசுவாசம் கூட இருக்க வேண்டிய அளவுக்கு வல்லமையாக ஏன் இல்லை என்றெல்லாம் கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு காரணம் இந்த ஜென்ம பாவம் நம்முடைய கிருபையின் செயல்கள் எல்லாவற்றிலும் கலந்திருப்பதுதான். ஆஸ்துமா வந்திருக்கும் ஒருவனால் எப்படி சுதந்திரமாக சுவாசிக்க முடியாதோ அதே போல்தான் நம்முடைய கிருபையின் செயல்கள் இருக்கின்றன. ஆஸ்துமாக்காரனை போல நம் சுவாச பைகளை கரைப்படுத்தி நாம் நல்லபடியாக சுவாசிக்க முடியாதபடி செய்திருக்கிறது ஜென்ம பாவம். வாட்சன் இந்த அளவுக்கு இதை விளக்குவதற்கு காரணம், விசுவாசிகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உள்ளிருக்கும் ஜென்ம பாவத்தை சரிவர விளங்கிக் கொண்டு கிருபையின் வாழ்க்கையில் அதோடு போராட வேண்டும் என்பதற்காகத்தான். மறுபிறப்பு அடைந்திருக்கிறவனுக்குள் ஜென்ம பாவம் தொடர்ந்திருப்பதால் அவன் அதோடு தொடர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டும். ஜென்ம பாவம் இப்போது ஒரு விதத்தில் பலமிழந்து இருக்கிறது, உண்மைதான். ஏன், அதன் ஆதிக்கம் இப்பொழுது முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை ஆழ்ந்து கொண்டிருந்தது, இப்போது கிறிஸ்துவுக்கு அது நம்மை ஆள முடியாத நிலையில் இருக்கிறது. அது விசுவாசியை ஒருபோதும் ஆள முடியாது. இருந்த பொழுதும் அவனுக்குள் அது தொடர்ந்திருந்து அவனுடைய பரிசுத்தலாகிய பணியை குறைவுபடுத்த முயற்சி செய்யும். விசுவாசி இப்போது கிருபையை அடைந்து பரிசுத்தாவியை தனக்குள்ளே கொண்டிருப்பதால் ஆவிக்குரிய சகல ஆயுதங்களையும் தரித்து உள்ளிருக்கும் பாவத்தோடு போராடி பாவங்களை தொடர்ந்து செய்யாமல் கிருபையில் வளர்ந்து உயர வேண்டிய கடமை கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாவத்துக்காக வருந்துவதும் அதை வெறுப்பதும் அதை அழிப்பதும் அதை தொடர்ந்து செய்யாமலும் இருப்பதற்கான சகல முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது மறுபிறப்பு அடைந்திருக்கும் விசுவாசியினுடைய அன்றாட கடமை. அது அவனுடைய பொறுப்பு. இதை ஜெபிப்பதால் மட்டும் நிறைவேற்ற முடியாது. இந்த கடமையை கிருபையின் பலத்தால் செய்து நிறைவேற்ற வேண்டும். இது கிருபையால் செய்ய வேண்டிய கடமை. இது கிருபையின் கனி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான தன்னுடைய 95 அறிக்கைகளை எழுதிய பொழுது அதில் முதலாவதாக இருந்தது இதுதான். நம்முடைய கர்த்தரான ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று சொன்ன பொழுது மனம் திரும்பி வாழும் வாழ்க்கையை விசுவாசிகள் கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே சொன்னார் என்று லூத்தருடைய முதலாவது அறிக்கை இருந்தது. பாத்தீங்களா, கண்டினியூஸ் ரிபென்டன்ஸ் விசுவாசிகள் இருக்கணும். கிறிஸ்துவ தொடர்ந்து விசுவாசத்தை கொண்டிருப்பது போல மனம் திரும்புதலையும் அனைத்து கிறிஸ்தவர்களையும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு விசுவாசித்த ஆரம்ப நாளில் இருக்க வேண்டியது அல்ல, ஆரம்ப நாளில் மட்டும் இருக்க வேண்டியது அல்ல மனம் திரும்புதல். அதற்கு பிறகு நாம் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்காகவும் தொடர்ச்சியான மனம் திரும்புதலை நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து மன்னிப்பை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் குளத்திற்கு வெகு அருகாமையில் நாம் வாழ்ந்து வர வேண்டும் என்கிறார் வாட்சன் சகரியா 13:1 நினைவுபடுத்தி. நம்ம காணப்படும் பாவங்களை நாம் உணர்கிற போதெல்லாம் தெரிந்து செய்கிறதும் தெரியாமல் செய்கிறதுமான அத்தனை பாவங்களையும் நாம் நம்ம காண்கிற போதெல்லாம் அந்த குளத்தை நாடி ஓடி போக வேண்டும். சகரியா 13:1 விளக்கும் அந்த குளம் கிறிஸ்துவே. ஏன்னா நம்ம பாவத்துக்கு சுத்திகரிப்பும் மன்னிப்பும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. இந்த தொடர்ச்சியான மனம் திரும்புதலை கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் மட்டும் தேவைப்படுகிற ஒன்றாக நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். இது கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் ஐக்கியத்தின் ஒரு அம்சம். இந்த கிருபையான மனம் திரும்புதல் இல்லாமல் அவரோடு நாம் ஆரோக்கியமான ஐக்கியத்தை கொண்டிருக்க முடியாது. பேராசிரியர் ஜான் மரே சொல்லுகிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்தான் விசுவாசிக்கிற இருதயத்தின் நிலையான அடையாளங்கள். தொடர்ந்து இருக்கும் கன்வர்ஷன் ஆனப்ப நொறுங்கி நறுங்கி இருக்கிறதுல ஒன்னும் போதாது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் சாகிற வரையிலும் தொடர வேண்டும் என்பதுதான் பேராசிரியர் ஜான் மரே சொல்லுகிற உண்மை. ஆகவே பாவத்தோடு தொடர்ந்து போராடுவதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்திருக்கும் பாவங்களுக்கு மன்னிப்படைவதற்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். பரிசுத்தமான உங்களுடைய கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வதற்கு அவசியமான மெய்யான தேவ பயத்தை இருதயத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு எதிரானதை செய்து அவருடைய முகம் கோணும் விதத்தில் நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கான தேவ பயத்தை இருதயத்தில் கொண்டிருக்கும். தேவ பயம் இருதயத்தில் இருக்கிறவன் கோபம் வர்றதுக்கு முந்தையே சிந்திப்பான், தனித்துக் கொள்வான். நாக்கு நோத்தரை பத்தி தவறா பேச ஆரம்பிக்க முன்பே அதை நிறுத்திக் கொள்வான். கண்ணும் கையும் மூக்கும் வாயும் சரீரமும் பாவத்தை செய்ய போகிற அளவுக்கு போக விடாமதற்கான காரியங்களை அவன் ஆரம்பத்திலேயே செய்து கொள்ளுவான். தேவ பயம் இருதயத்தில் இருந்தான். தாமஸ் வாட்சன் இந்த பகுதியில 10 அம்சங்களை சுருக்கமாக விளக்கி கிறிஸ்தவர்கள் அந்த விஷயங்களில் எல்லாம் மனம் திரும்புதலை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். அதை நீங்களே வாசிக்கலாம் அந்த புஸ்தகத்தில். உண்மையில் இவற்றோடு இன்னும் எத்தனையோ அம்சங்களை சேர்த்துக்கொள்ள முடியும். வாட்சன் இதை ஏன் செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 10 அம்சங்களிலும் நாம் மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வாட்சன் ஏன் சொல்லி இருக்கிறார். உண்மையில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய அத்தனை பாவங்களையும் எந்த ஒரு பியூரிட்டினாலும் கூட மொத்தமாக எழுதி விளக்கிவிட முடியாது. ஏன்னா பாவம் விதம் விதமா நம்ம செஞ்சிட்டு போவோம். சாத்தான் ஒரு பாவத்துல வெற்றி கண்டு சந்தோஷமாக இருக்கிற நேரம் இன்னொரு விதத்துல நம்ம பாவம் செய்ய வைக்க எத்தனைப்பான். வாட்சன் பாவத்தை பற்றியும் அது நம்மில் எப்படியெல்லாம் தலை தூக்கி விடும் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த 10 அம்சங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்குள் அநேக பாவங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த 10 அம்சங்களில் மட்டும்தான் நாம் சீர்திருத்தத்தை வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும் என்பது இதற்கு அர்த்தம் அல்ல. பாவம் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம் இதயத்திலும் எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் தலை தூக்குகிறதோ அதையெல்லாம் நாம் அடியோடு வெறுத்து அவற்றிற்காக வருந்தி அவற்றை அழித்து கிறிஸ்துவிடம் மன்னிப்பு அடைந்து சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்கிறது வேதம். வாட்சனும் அதைத்தான் சொல்லுகிறார். கர்த்தரின் ஒழுக்க நியதிகளும், அதாவது டென் கமாண்ட்மெண்ட்ஸ், வேதமும் எதையெல்லாம் பாவமாக நமக்கு காட்டுகின்றனவோ அதில் இருந்தெல்லாம் நாம் விலகி மனம் திரும்ப வேண்டும் என்கிறார் வாட்சன். பாவம் எது என்று விளக்கம் அளித்து அதை நமக்கு காட்டுகிறது த டென் கமாண்ட்மெண்ட்ஸ், த மாடல் லோ ஆஃப் காட். ஆகவே அந்த ஒவ்வொரு கட்டளைகளுக்குள்ளும் எவ்வளவோ அடங்கி இருக்கிறது. இந்த 10 கட்டளைகள் ஒரு சுருக்க கட்டளைகள் தான். அதுக்குள்ள அடங்கி இருப்பது எல்லாம் தான் மற்ற வேதத்தின் அத்தனை பகுதிகளும் நமக்கு விளக்குகின்றன. ஆகவே அந்த கண்ணாடியை வைத்து பாவத்தை பாவமாக பார்த்து அதிலிருந்து விலகி வாழ வேண்டியதும் மனம் திரும்ப வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவமும் சீர்திருத்தவாதமும் போதிக்கின்ற தொடர்ச்சியான மனம் திரும்புதல். ஒரு கிறிஸ்தவனும் இதிலிருந்து தப்ப முடியாது. சாகிறவரையும் விடுதலையும் அவனுக்கு இல்லை. ஆனா உண்மையில சொல்ல போனா இப்படியான ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் முறையான கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு சந்தோஷமான ஆவிக்குரிய சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்து செய்த பொழுது அதை உணர்ந்து, அது சின்னதா இருந்தாலும் அதை உணர்ந்து வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபத்துல அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க இருதயத்திலேயே ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் உண்டாகிறது இல்லையா? அதுல நம்ம தொடரணும் இன்னும் வைராக்கியத்தோட. இது சாகிறவரையும் தொடர வேண்டியது. சாகிறவரையும் இந்த போராட்டத்துல நம்ம முறையா ஈடுபடுகிற பொழுது போக 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 இந்த போராட்டமே எளிதான போராட்டமாகிவிடும். இப்ப அந்த போராட்டத்தில் நம்ம வளர்ந்து போகிற பொழுது தொடர்ச்சியான மனம் திரும்புதலை கொண்டு பாவத்தை அடித்து 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 பலவீனப்படுத்தி போகிற பொழுது நாம் கவனத்தோடு வாழுகிறவர்களாக இருப்போம். இலகுவாக பாவத்தில் விழுந்து விட மாட்டோம். இதுதான் வேதம் போதிக்கிறது. இப்ப கடைசியாக முடிக்கிற நேரம் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள்ல மெய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் ஜெபிப்பதையும் வேதத்தை வாசிப்பதையும் செய்வதற்கு மேலாக தொடர்ச்சியாக பாவத்தை இருதயத்தில் சிந்திப்பதையும் செய்வதையும் தவிர்த்து கொள்வதற்காக என்ன செய்து வருகிறீர்கள்? அந்த அளவுக்கு பாவத்தை செய்யாமல் இருக்க தேவ பயம் உங்களுடைய இருதயத்தில் குடியிருக்கிறதா? அந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்து உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் சுத்தமாக வைத்திருப்பதை அன்றாட பணியாக கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நாம எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு செகண்ட் தூரத்துல தான் ஆபாச உடலுறவு காட்டுகின்ற வெப்சைட்டுகளும் படங்களும் இருக்கின்றன. ஒன் செகண்ட், ஒன் கிளிக் தூரத்துல தான். அதை எப்படி தவிர்த்து அதற்குள் போய்விடாமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறீர்கள், என்னென்ன தடைகளை செய்து வைத்திருக்கிறீர்கள், அதில் ஏற்கனவே விழுந்திருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப போதகன் ஒருவனின் வாழ்க்கையில் ஒரு பெண்ணோடு பிரச்சனை இருந்தது. அவன் திருந்துவதற்கு அவனுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது அவன் தந்த விளக்கங்கள் எனக்கு திருப்தியை உண்டாக்கவில்லை. கடைசியில அவனுடைய முகநூலை பேஸ்புக்கை நான் பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். ஏன், அந்த அளவுக்கு பெண்களுடைய நட்பு அவனுக்கு அதிகமாக இருந்தது. உங்களுடைய பேஸ்புக்கையும் வாட்ஸ்ஆப்பையும் இன்ஸ்டாகிராமையும் விடாக் டிக்டாக் இதையெல்லாம் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வெறும் ஜபமும் வேத வாசிப்பும் இந்த சாக்கடை அழுக்குகளை எல்லாம் சுத்தமாக்கிவிடும் என்று கனவு காண்கிறீர்களா? இதிலெல்லாம் இருதயத்தை அன்றாடம் ஊற விட்டு விட்டு பரலோகம் போய்விடலாம் என்று கனவு காண்கிறீர்களா? இதிலிருந்து இந்த பாவகரமான சமுதாயத்தில் எத்தனையோ விஷயங்கள் நாம் பாவத்தை செய்துவிட வசதியாக இருந்து விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரிகிறதா? உங்களுக்குள் தொடர்ந்து இருக்கும் ஜென்ம பாவம் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு ரகசியமாக பாவத்தை செய்து அதில் சுகம் கண்டு கொண்டிருந்து உங்களை மீள முடியாத அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? ரோமர் 8:8 அதிகாரத்தில் பாவத்தை அழித்து வாழ வேண்டும் என்று பவுல் ஆணித்தரமாக அடித்து போதித்திருப்பதற்கு காரணம் உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா? இதுவரை சொன்ன விஷயங்களில் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களில் நீங்கள் பாவத்தை செய்து விடலாம் என்பதற்காகத்தான் வாட்சன் இந்த 10 விதமான அம்சங்களை தன் நூலில் குறிப்பிட்டு காட்டியிருந்தார். அவருக்கு வாட்ஸ்அப்பும் தெரியாது, இன்டர்நெட்டும் தெரியாது. இன்னைக்கு இருந்திருந்தா அதையும் போட்டிருப்பார். உங்கள் வியாபாரத்தில், வேலை செய்யும் இடத்தில் நியாயத்தோடு நடந்து கொள்கிறீர்களா? அநியாயத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பதையும் வட்டி வாங்குவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறீர்களா? இருக்கும் பணத்தில் பண ஆசை இல்லாமல் இருப்பதே போதும் என்ற மனத்தோடு வாழ்ந்தால் வட்டிக்கு ஏன் பணம் வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும்? வேதம் அதற்கெல்லாம் எதிராக தெளிவாக அதை நிராகரித்து எழுதியிருப்பது உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? உங்களுடைய குடும்பத்தை, உங்க மனைவி பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? அவர்களிடம் அன்பு காட்டுகிறீர்களா? அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா? மனைவியோடு வீட்டில் தொடர்ந்து சண்டையும் சச்சரவும் செய்து வெளியில் சுவிசேஷத்தை சொல்லி சிறுக மாய்மாலக்காரனாக வாழ்ந்து வருகிறீர்களா? உங்க பேச்சு சுத்தமாக இருக்கிறதா? கேலி பேச்சு பேசாமல் இருக்கிறீர்களா? அடுத்தவர்களோடு சண்டை போடாமலும் அவதூறு பேசாமலும் இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாய் தினத்தந்தியை போலவும் ஃபேக் நியூஸை வெளியிட்டு வருவதாகவும் இருக்கிறதா? அல்லது நீங்கள் முழு பரிசுத்தத்தையும் ஏற்கனவே எப்படியோ அடைந்து இதுவரை நான் சொன்னதையெல்லாம் வாழ்க்கையில் நான் செய்யவே இல்லை, செய்ததே இல்லை என்று சொல்லப் போகிறீர்கள்? வேதம் பொய் சொல்லாது, நாம் தான் பொய்யர்கள். தொடர்ச்சியான மனம் திரும்புதலை வாழ்க்கையில் கொண்டிருக்காதவனுக்கு பெயர் கிறிஸ்தவன் அல்ல. அந்த கிருபையின் அம்சம் யாருடைய வாழ்க்கையில் காணப்படவில்லையோ அவர்கள் கிறிஸ்தவராகவே இருக்க முடியாது. ஆகவே இதுவரையில் ஏதாவது போலி போதனைகள்ல இருதயத்துல இடம் கொடுத்து ஒரு தரம் மனம் திரும்பிட்டேன், இது திரும்பவே தேவையில்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், பரலோகம் போக போய்விடுகிறேன், நான் செய்து கொண்டு வர்றதெல்லாம் வெறும் பலவீனத்தின் காரணமான காரியங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அழிவு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே ஜென்ம பாவத்தை சாதாரணமா எடுக்காதீங்க. அந்த அதிகாரத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கிருபை நிலையில் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களால் மனம் திரும்ப முடியாத ஒரு பாவம் என்று ஒன்று உலகத்திலேயே இல்லை. எல்லா பாவங்களுக்காகவும் கிறிஸ்தவன் மனம் திரும்பலாம். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் உடனடியாக மன்னித்து மறந்து விடுகிறார். அடுத்த முறை செய்கிற பொழுது உணர்ந்து வருந்தி அவரிடத்தில் நம்ம போகலாம். அவர் நம்மை பிள்ளையாக பார்த்து அவற்றை மன்னித்து தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மோடு உறவாடுகிறார் என்பதுதான் வேதம் போதிக்கின்ற சந்தி. இப்பொழுது ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலே தொடர்ச்சியான மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு அவசியம், அது ஒரு கிருபையின் கனியாக இருக்கிறது, அதை வாழ்க்கையில் அன்றாடம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிறீர். வாட்சனுடைய நூலில் தரப்பட்டிருக்கின்ற போதனைகள், வேதத்தின் சத்தியங்கள், இதெல்லாம் வெறும் அறிவுக்காக கேட்டுவிட்டு போகிறவர்களாக இருந்து விடாமல் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து உம்மிடத்திலே பேசி எங்களுடைய இருதயங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறவர்களாக நீ இருக்க செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பதியும்படியாக அனுபவபூர்வமாக அதன்படி நாம் வாழ நீர் கிருபை பாராட்டும். இதையெல்லாம் நீர் எங்களுக்கு விளக்கி தந்ததற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வேதத்தையும் கொடுத்து ஆவியானவரையும் தந்து நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறேன். உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் வாழ்க்கை இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.